அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 26 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இன்று இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து நடந்து வரும் விவாதம் பற்றிய செய்திக்குறிப்பு.
And witnesses are willing to come forward to testify before international mechanisms.
திமுக தலைவர் கருணாநிதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று சென்னையில் தொடங்கியிருப்பது பற்றிய செய்தி. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு.
இஸ் பார் கி ஹமாரே மேனிஃபெஸ்டோ கோ தயார் கர்தே சமே.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வது பற்றிய விசாரணை இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருவது பற்றிய செய்திக்குறிப்பு. பின்னர் பலகனி ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடி வரும் பணியில் புதியதாக 122 துண்டுகளின் செய்மதி படங்கள் கிடைத்திருப்பதாக மலேசியா தெரிவித்திருக்கின்றது. இவை காணாமல் போன விமானத்தின் பாகங்களாக இருக்கலாம் என்று மலேசியா கூறுகின்றது. பிரான்சினால் கொடுக்கப்பட்ட இந்த படங்களில் இருக்கும் துண்டுகளில் ஒரு சில துண்டுகள் 20 மீட்டருக்கு மேலே நீளமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரு நடுத்தர நகரத்திற்குள் ஆங்காங்கே சிதறி கிடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கிடக்கின்றன. முன்னதாக விமானம் ஒன்று பார்த்த பொருளினை எடுப்பதற்காக 2 சீன கப்பல்கள் முயன்று வருகின்றன. மோசமான காலநிலை சற்றே குறைந்ததை தொடர்ந்து தேடுதல் பணி மீண்டும் ஆரம்பித்தது. 2 வாரங்களுக்கு முன்னர் காணாமல் போன மலேசிய விமானத்தின் பாகங்கள் எதுவும் இதுவரையில் சிக்கவில்லை.
பாகிஸ்தானின் மத்திய அரசாங்கத்துக்கும் தலிபான்களுக்கும் இடையே நேரடியான சமாதான பேச்சுவார்த்தை நாட்டின் வடக்கே ஆப்கான் எல்லைக்கு அருகே இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு நாள் முழுவதும் நடந்திருக்கின்றது. பாகிஸ்தானின் தெஹ்ரிக் ஐ தலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்துவதற்காக வடக்கு வசிரிஸ்தானில் இருக்கின்ற அறிவிக்கப்படாத இடத்துக்கு அரசாங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று சென்றிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட வன்செயல்களை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் விளைவாகவே இந்த பேச்சுவார்த்தை நடக்கின்றது.
குவைத்தில் நடைபெற்ற அரபு லீக் மாநாடு முடிவடைந்திருக்கின்றது. இந்த மாநாட்டில் சிரிய அரசு நடத்தி வரும் படுகொலைகளுக்கு தீவிரமான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 3 ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் கிளர்ச்சி மற்றும் உள்நாட்டு போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசியல் உடன்பாடுதான் தேவை என்று அரபு லீக் மாநாட்டில் கூறப்பட்டிருக்கின்றது. சிரியாவின் பிரச்சனையே இந்த மாநாட்டில் பிரதான விஷயமாக இடம்பெற்றது. உறுப்பு நாடுகள் இடையேயான அரசியல் வேறுபாடுகள் இந்த மாநாட்டிலும் காணப்பட்டது. அத்தோடு சிரியா மற்றும் இதர விஷயங்களில் கத்தார் நடந்து கொள்ளும் முறைக்கு பல்வேறு நாடுகள் ஆட்சேபனை தெரிவித்திருந்தன.
யுக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தை தன்னுடன் இணைத்ததை அடுத்து ரஷ்யா தன்னந்தனியாக தனித்து நிற்பதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா அதனை எச்சரித்திருக்கின்றார்.
If Russia continues on its current course, however, the isolation will deepen.
Sanctions. பிரஸ்ஸல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பேச்சு நடத்திய பின்னர் உரையாற்றிய அதிபர் ஒபாமா அவர்கள், ரஷ்யா தனது தற்போதைய முயற்சிகளில் தொடர்ந்தால் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அதன் மீது எரிபொருள் துறையை இலக்கு வைப்பது உட்பட மேலும் ஆழமான தடைகளை விதிக்கும் என்று கூறியிருக்கின்றார். ராஜதந்திர வழிகளில் இந்த நெருக்கடியை தளர்த்துவதற்கு ரஷ்யாவுக்கு இன்னமும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கிரைமியாவில் ரஷ்யாவின் நடவடிக்கையானது 21 நூற்றாண்டின் ஒரு அவமானம் என்று ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான ஹெர்மன் வான் ரோம்பே அவர்கள் விவரித்திருக்கின்றார்.
துருக்கியில் ட்விட்டர் குறுந்தகவல் சமூக இணையத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றுமாறு அந்த நாட்டு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கின்றது. இதன் மூலம் துருக்கியில் இன்று புதன்கிழமை முதல் ட்விட்டர் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை மீண்டும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படலாம் என்றும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். துருக்கியின் பிரதமர் ரசப் தயிப் எர்துவான் இந்த ட்விட்டர் தடையை கடந்த வாரம் அறிவித்திருந்தார். தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ட்விட்டர் தளத்தில் வெளியாக இருந்த நிலையிலே பிரதமர் ட்விட்டர் பயன்பாட்டை நாட்டில் தடை செய்தார். ட்விட்டர் மீதான இந்த தடை கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. நாட்டின் அதிபர் அப்துல்லா குல் ஒரு சமூக வலைதளத்தை முழுமையாக மூடிவிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார்.
சிரியாவின் லடக்கியா மாகாணத்தில் துருக்கியுடனான எல்லைப்பகுதியில் இருந்து கிளர்ச்சிக்காரர்கள் தெற்கே முன்னேற அழுத்தம் கொடுக்கும் நிலையில் அங்கு மோதல்கள் தொடர்கின்றன. அதிபர் அசாத்தின் அல்வாய்ட் இனக்குழுவினரின் பலமிக்க இடமான லடாக்கியாவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த குண்டு ஒன்றை அவர்கள் தற்பொழுது கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பெரும் எண்ணிக்கையிலான படையினரையும் ஆயுதக்குழுவினரையும் அங்கு நிறுத்தியிருக்கின்ற அரசாங்கம் வான் மூலமும் பீரங்கிகள் மூலமும் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த பகுதியில் துருக்கி சிரியாவின் விமானம் ஒன்றை ஞாயிறன்று சுற்றி வீழ்த்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான பன்னாட்டு குறிப்பு ஒன்றை பார்ப்போம். இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் ஆணையர் நவி பிள்ளை அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கை மீதும் அமெரிக்க தீர்மானம் குறித்தும் விவாதம் இன்று ஜெனீவாவில் ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் நடந்தது. இது குறித்த செய்தியை தொகுத்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் பற்றிய விவாதத்தை தொடங்கி வைத்த ஐநா மனிதுரிமைகள் உயரானியர் நவிப்பிள்ளை இலங்கை எல்எல்ஆர்சி பரிந்துரைகளில் சில முன்னேற்றங்களை காட்டியிருப்பதாக கூறுகின்ற போதிலும் முக்கியமான பல துறைகளில் இன்னும் முன்னேற்றம் எட்டப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இம்முறை ஜெனீவா அமர்வு நடந்து கொண்டிருக்கும் போது கூட இலங்கையில் மனிதுரிமை செயற்பாட்டாளர்களை நசுக்கும் வேலைகள் நடந்து வருவதாக நவிப்பிள்ளை கூறினார். புதிதாக நடக்கும் சம்பவங்களும் கிடைக்கும் புதிய சாட்சியங்களும் இலங்கை மீது சர்வதேச விசாரணை ஒன்று தேவைப்படுகிறது என்பதையும் அவ்வாறான விசாரணை ஒன்று சாத்தியமானது என்பதையும் உணர்த்துவதாக ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையர் தனது விவாத அறிமுக உரையில் தெரிவித்தார்.
At this time, new evidence continues to emerge and witnesses are willing to come forward to testify before international mechanisms.
இந்த சந்தர்ப்பத்தில் புதிய ஆதாரங்கள் வெளியாகி வருகின்றன. சாட்சியாளர்களும் தமது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்கு முன்னால் வாக்குமூலம் அளிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை ஒன்று தேவைப்படுகிறது என்பதை மட்டுமல்ல அது சாத்தியமானதும் கூட என்பதையே இது உணர்த்துகிறது என்றார் ஐநா மனிதுரிமைகள் உயரானையர். நவிப்பிள்ளையை தொடர்ந்து பேசிய ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க, ஒரு நாட்டில் மனிதுரிமைகளை முன்னேற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அந்த நாட்டின் சம்மதத்துடன் எடுக்கப்பட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இலங்கையில் நடந்து வரும் நல்லிணக்க நடவடிக்கைகளின் மிகவும் நுண்ணிய சமநிலை பாதிக்கப்படும் என்றும் இலங்கை பிரதிநிதி கூறினார். வடக்கில் மீண்டும் பயங்கரவாதம் தலைதூக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் ரவிநாத் ஆரியசிங்க அங்கு தெரிவித்தார். விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான சாத்தியங்கள் இருப்பது பற்றி எங்களுக்கு நம்பகமான ஆதாரங்கள் கிடைத்துள்ள நிலையில் இலங்கை மிகவும் விழிப்புடன் இருக்கிறது. குறிப்பாக கிளிநொச்சியில் நடந்த அண்மைய சம்பவங்களில் பயங்கரவாதிகள் மீண்டும் ஒன்று கூடுவதாக உள்ள ஆதாரங்களும், முன்னாள் போராளி ஒருவர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் எங்களின் கவலைகளை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. வெளிநாட்டிலிருந்து இயங்கும் விடுதலை புலிகளின் விரிவான வலையமைப்பு ஒன்றின் மூலம் இந்த நடவடிக்கைகள் நடந்துள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது என்றார் ஜெனீவாவுக்கான இலங்கையின் பிரதிநிதி. ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக பேசிய கிரீஸ் நாட்டு பிரதிநிதி, ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையரின் அறிக்கையின்படி இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்காக இலங்கை ஐநா மனிதுரிமைகள் பேரவை அலுவலகத்துடன் ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டது. அமெரிக்க பிரதிநிதி இலங்கையில் மத சிறுபான்மை சமூகங்களின் மீது அண்மை காலங்களில் நடந்து வருகின்ற தாக்குதல்களை சுட்டிக்காட்டினார்.
We remain deep concerned regarding the targeting and violence against members of religious minorities including Hindus, Muslims and Christians.
அரசு மதத்தலங்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் யுத்த வலயங்களில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறைகள் நடந்து வருகின்றமை தொடர்பில் நவிப்பிள்ளை எழுப்பிய கவலைகளை எதிரொலிப்பதாக கூறிய அமெரிக்கா, இராணுவம் சிவில் மக்களின் வாழ்க்கையில் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவதாக ஜெனீவாவில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கை சார்பில் பாகிஸ்தான், கியூபா, ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகள் ஜெனீவாவில் குரல் கொடுத்தன.
China supports Sri Lanka to defend its national independence sovereignty. China also
இலங்கை அதன் தேசிய சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்கு சீனா ஆதரவளிக்கிறது. ஐநாவின் மனிதுரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்துக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகார எல்லைக்குள் நின்று கொண்டு ஆணையாளரை செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கைக்கு பொருத்தமான விதத்தில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் அதனை இலங்கையின் சம்மதத்துடன் வழங்கவும் வேண்டும் என்றும் சீனா கேட்டுக்கொள்கிறது. இலங்கை மக்களுக்கு மனிதுரிமைகளை அனுபவிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை தவிர வேறு எதனையும் இந்த சபை வழங்கக்கூடாது என்றார் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை ஆதரித்து பேசிய சீன பிரதிநிதி. இலங்கையின் உள் விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரின் அறிக்கை நேரடியாக தலையிடுவதாகவும், மனித உரிமைகள் விவகாரம் சில நாடுகளால் தங்களின் பூகோள அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் ரஷ்யா உள்ளிட்ட அணியினர் தெரிவித்தனர். கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இலங்கையில் மனித உரிமை விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதையும், சுயாதீனமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தின.
But I would just like to point out that even in tackling terrorism, countries must do so.
பயங்கரவாத பிரச்சனைகளை கையாள்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட சர்வதேச மனித உரிமை கடப்பாடுகளுக்கு மரியாதை அளித்துதான் நாடுகள் செயற்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதிநிதி சுட்டிக்காட்டினார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் தொடங்கிய நாள் முதலே இந்தியா வழமை போல இன்றைய விவாதத்திலும் எந்த கருத்தையும் கூறாமல் மௌனம் காத்தது. அமெரிக்காவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்படுகின்ற இலங்கை மீதான தீர்மானத்தின் மீது நாளை வியாழக்கிழமை வாக்கெடுப்பு நடக்கலாம் என்று ஜெனீவாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இலங்கையில் பிரிட்டிஷ் பிரஜை குராம் ஷேக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் இன்று முக்கிய சாட்சியாக அவரது ரஷ்ய தோழி நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளித்தார். இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பிரித்தானிய வாசியான குராம் ஷேக் கொலை வழக்கின் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்த 5 சந்தேக நபர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது அதன் பிரதான சாட்சியாளரான ரஷ்யாவில் வசிக்கும் விக்டோரியா அலெக்சாண்ட்ரியா எனும் பெண் பலத்த பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் முன் சாட்சியங்களை வழங்கிய விக்டோரியா அலெக்சாண்ட்ரியா கடந்த 2011 டிசம்பர் மாதம் தனது காதலன் குராம் ஷேக்குடன் தான் இலங்கை வந்ததாக தெரிவித்தார். டிசம்பர் மாதம் 25 திகதி இரவு தாங்கள் தங்கியிருந்த தங்காலை பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் நடைபெற்ற களியாட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது தன்னை சிலர் தாக்கியதாக தெரிவித்த சாட்சியாளர் பீதி அடைந்தமை காரணமாக தான் குராம் ஷேக் இருந்த இடத்துக்கு ஓடிச் சென்றதாகவும் தெரிவித்தார். அப்போது குராம் ஷேக் கீழே வீழ்ந்து இருந்ததை தான் கண்டதாக தெரிவித்த சாட்சியாளர் அவரின் முகத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். தன்னை தாக்கிய நபரை இன்று நீதிமன்றத்தில் அடையாளம் காண்பித்த சாட்சியாளர் தனது உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் காரணமாக 2012 தங்காலை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அவரை அடையாளம் காண்பிக்க தவறியதாகவும் தெரிவித்தார். அதன் பின்பு வழக்கு விசாரணை நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் விபத்துக்குள்ளானதாக கருதப்படும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சுமார் 100 மேற்பட்ட பாகங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மலேசியா கூறுவதாக செய்தி அறிக்கையிலேயே தகவல்களை தந்தோம். இதுகுறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணியில் புதியதாக 122 துண்டுகளை செய்மதிகள் கண்டுபிடித்திருப்பதாகவும், இவை காணாமல் போன விமானத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று மலேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹிசாமுதீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் கொடுத்துள்ள இந்த தகவல்கள் ஆஸ்திரேலியாவின் மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
We're able to identify 122 potential objects. Some objects were a meter in length, others were as much as 23.
பிரான்சினால் காணப்பட்டுள்ள துண்டுகள் 23 மீட்டர் நீளம் உடையதாக கூட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த படங்கள் மார்ச் 23 தேதி அன்று எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்திற்கு மேற்கே 2557 கிலோமீட்டர் தொலைவில் 400 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்த பொருட்கள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்று புதன்கிழமையன்று தேடுதலில் ஈடுபட்டிருந்த விமானங்கள் காணாமல் போன விமானத்தின் துண்டுகளை கண்டுபிடிக்க முடியாமல் இன்றைய தேடுதலை முடித்திருக்கின்றன. முன்னதாக தேடுதலில் ஈடுபட்டிருந்த சிவிலியன் விமானம் ஒன்று 3 துண்டுகளை கண்டுபிடித்திருக்கின்றது. ஆனால் இவை காணாமல் போன விமானத்தின் பாகங்களா என்பது தெரியவில்லை. முன்னதாக செவ்வாய்க்கிழமையன்று இடைநிறுத்தப்பட்டிருந்த மலேசிய விமானத்தை தேடும் முயற்சியானது இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் புதன்கிழமையன்று காலநிலை சற்று மேம்பட்டிருந்ததை தொடர்ந்து மீண்டும் ஆரம்பித்தது. தேடுதல் இடம்பெறும் பகுதியை இப்போது கிழக்கு, மேற்கு என்று 2 துண்டுகளாக பிரித்து தேடுதல் இடம்பெற்று வருகின்றது. ஆஸ்திரேலியாவால் ஒருங்கிணைத்து நடத்தப்படும் இந்த முயற்சியில் இப்போது பல நாடுகளைச் சேர்ந்த 12 விமானங்கள் ஈடுபட்டு வருகின்றன என்று ஆஸ்திரேலிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான அம்சா தெரிவிக்கின்றது. நம்மிடமிருக்கும் அனைத்து திறனையும் இந்த தேடுதல் வேட்டையில் பயன்படுத்துவோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட்
தெரிவித்திருக்கின்றார்.
இந்த தேடுதல் முயற்சி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்துக்கு தென்மேற்காக இந்திய பெருங்கடல் பகுதியில் சுமார் 1500 மைல் பரப்பளவில் மையம் கொண்டிருக்கின்றது. இந்த முயற்சியில் இப்போது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான், சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் இணைந்திருக்கின்றன. இந்த விமானங்களில் 7 ராணுவ விமானங்கள், 5 சிவிலியன் விமானங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இது தவிர ஆஸ்திரேலிய போர்க்கப்பலான HMAS சக்சஸ் என்ற கப்பலும் சில சீன கப்பல்களும் இந்த தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் காலநிலையானது அடுத்த 36 மணி நேரத்தில் இன்னும் மோசமடையலாம் என்று வானிலை முன்னறிவிப்பாளர்கள் கூறியிருக்கின்றனர். இதனிடையே விமான துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட விமானம் அல்லது அதன் கருப்பு பெட்டி போன்ற பாகங்கள் கண்டுபிடிக்க மேலும் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட ஆகலாம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய பெருங்கடலின் இந்த குறிப்பிட்ட தென்பகுதியின் அடிநிலத்தின் தன்மை பற்றி அதிக தரவுகள் இல்லை என்று பிரிட்டன் ரீடிங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெருங்கடலியல் துறை பேராசிரியர் டேவிட் பெரைரா கூறுகின்றார். இத்தகைய சூழ்நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பங்களின் சிலரின் சார்பாக மலேசிய ஏர்லைன்ஸ் மற்றும் போயிங் நிறுவனம் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடர ஆயத்தங்கள் இடம்பெற்று வருகின்றன.
செய்தியை வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இனி இந்திய குறிப்புகள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்வது பற்றிய வழக்கில் இன்று மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தனர். இதுகுறித்த தகவல்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்ய அவர்கள் கோராத போது தமிழக அரசு தானாக முன்வந்து அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கையை எடுத்தது ஏன் என மத்திய அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மனு தொடர்பில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜராகிய அட்டார்னி ஜெனரல் வாகனவதி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்ய அவர்கள் கோரவில்லை என்றார். மரண தண்டனையை குறைக்க மனு கொடுத்த மூவரும் விடுதலை தொடர்பில் எந்தவிதமான கோரிக்கையையும் முன்வைக்காத போது எதற்காக தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவரது வாதத்தின் போது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை மேற்கொண்டதால் இது தொடர்பிலான முடிவுகளை எடுக்க மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் தண்டிக்கப்பட்டவர்கள் மீது ஆயுதம் தாங்குதல், வெடிபொருள் பயன்படுத்தல் போன்ற சட்ட விதிமுறைகள் கீழும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் தமிழக அரசுக்கு இது தொடர்பில் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் ராகேஷ் திரிவேதி வாதாடிய போது தண்டிக்கப்பட்ட இந்த 7 பேரின் மீது எத்தகைய வழக்குகள் பதியப்பட்டிருந்தாலும் அதற்கான அதிகபட்ச தண்டனையை அவர்கள் அனுபவித்து முடித்து விட்டதாக கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற அவரது வாதத்தின் போது இந்திய சட்டவிதி 302 கீழ் மட்டுமே அவர்கள் தற்போது ஆயுள் தண்டனை கைதிகளாக உள்ளதாகவும் அதனால் அவர்களை விடுவிக்கும் முடிவினை எடுக்க சட்டமுறைப்படி தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் அவர்கள் சார்பில் 2007 விடுதலை செய்ய கோரப்பட்டதாக கூறிய அவர் அப்போது நிலவிய பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றும் தற்போது இலங்கையில் நடைபெற்று முடிந்த போருக்கு பின்னர் நிலவும் சூழலில் இந்த விடுதலை செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு நாளையும் இதன் மீதான வாதங்கள் தொடரும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு அறிவித்தது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு கருணாநிதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று சென்னையில் தொடங்கினார். இதுகுறித்த தகவலுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
பழிவாங்குவதற்காகவே திமுக மீது காங்கிரஸ் வழக்குகளை தொடர்ந்ததாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சென்னையின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன், தென் சென்னை வேட்பாளர் TKS இளங்கோவன், வட சென்னை திமுக வேட்பாளர் கிரிராஜன் ஆகியோரை ஆதரித்து சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாபர் மசூதி இடித்ததை கண்டித்து அந்த காலகட்டத்தில் தான் கூட்டம் நடத்திய அதே இடத்தில் இப்போதும் இந்த கூட்டத்தை நடத்துவதாக குறிப்பிட்ட அவர் தன் உரையின் துவக்கத்திலேயே மதச்சார்பின்மையை வலியுறுத்தி பேசினார். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி பட்டியலிட்ட கருணாநிதி தான் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தற்போதைய அரசு புறக்கணிப்பதாகவும் தெரிவித்தார்.
அந்த ஆட்சி செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்ன தவறு கண்டாய், எதற்காக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதையாவது சரியாக வேண்டும். ஒரு ஆட்சி செய்கிற நல்ல காரியத்தை அடுத்து வருகிற 500 ஆட்சி தொடரக்கூடாதா என்ன எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்.
திமுக தொடர்பான செய்திகளை பத்திரிகைகள் புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
பத்திரிகையின் மகன் கேட்ட சொல்லி போட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நாளைக்கு காலையில் அந்த பத்திரிகையை திருத்தி பார்த்தால் உனக்கு ஏமாற்றம் தான்.
தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி திமுகவை பழிவாங்கியதாகவும் நன்றி மறந்து செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இருந்தபோதும் மதவெறியை எதிர்ப்பதற்காக மன்னித்து பொறுத்து பொது மன்னிப்பு வழங்குவோம் என்றும் தெரிவித்தார். இருந்தபோதும் நன்றி மறந்தவர்களை குழந்தை என்றாலும் மன்னிக்கப் போவதில்லை என்றும் கருணாநிதி தெரிவித்தார்.
நாளைக்கு வரம் இருந்து நாங்கள் இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம், நாங்கள் மதவெறிகளை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்வார்களே அவர்களுக்கு போனால் போகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை ஆதரிக்கவும் ஓட்டு போடாத அவர்களுக்கு வந்த தீர்வுகளை மாற்றி அமைக்க தம்பி வாழ்ந்தவர்கள் என்று அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தம்பி வாழ்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையாது அவருடைய தவறுகளை பரவாது என்னை பொறுத்தவரையில் எனக்கு கூறுகிறதா முக்கியம் குழந்தை குட்டிகள்.
திமுக தலைவரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி என்று துவங்கவிருக்கும் நிலையில் 3 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் கருணாநிதி. இந்த கூட்டத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களும் குறிப்பிடத்தக்க அளவில் கலந்து கொண்டனர். கருணாநிதி தன் உரையின் இறுதியில் காங்கிரசை பற்றி பேசியதும் நன்றி மறந்தால் குழந்தை என்றாலும் மன்னிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டதும் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன். இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தலின் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார அறிக்கை இன்று டெல்லியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ள இந்த மக்களவை தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இன்று புதன்கிழமை வெளியிடப்பட்டது. குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் மேலும் 10 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் குரல் உங்கள் உறுதிமொழி என்கிற வாக்கிய கோஷத்துடன் அச்சிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை பிரதானப்படுத்தி விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியம் ஆகியவற்றில் மக்களின் உரிமையை காப்பது, பொருளாதாரத்தில் 8% வளர்ச்சியை நிலைக்க செய்வது, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமாக்குவது, ஊழலுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை வகுப்பது, பெண்களுக்கு மேலும் அதிகாரம் அளிப்பது, பின்தங்கிய சமுதாயத்துக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்த அறிக்கையை வெளியிட்ட பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மதசார்பற்ற தேசத்தை உருவாக்குவதே கட்சியின் லட்சியம் என்றார். மேலும் அவர் பேசிய போது நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என கூறியதோடு இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதில் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி முக்கிய பங்கு வகித்ததாகவும் குறிப்பிட்டார்.
இந்த முறை தேர்தல் அறிக்கையை தயாரிக்க நாங்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். இந்த தேசத்தின் எல்லா தரப்பு மக்களுடனும் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். பின் ஒவ்வொரு தரப்பு மக்களின் கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அவர்களின் தேவைகளின் அடிப்படையிலும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது
என்றார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி. கட்சியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து அவர் பேசுகையில், தேர்தல் நடைபெற்ற முடிவுகள் வெளியான பிறகு தேர்வாகும் கட்சியின் மக்களவை உறுப்பினர்களே பிரதமரை தேர்வு செய்வார்கள் என்றார். கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய சோனியா, அவை பெரும்பாலும் கடந்த காலங்களில் பொய்த்துள்ளதால் அதன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்தார். புதிய வியூகங்கள் அமைத்து நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்ய சில புதிய திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார்.
தமிழ் இலக்கிய பிரமுகரும் இலக்கிய விமர்சகருமான TKC என்ற TK சிவசங்கரன் காலமானார். இதுகுறித்த தகவலை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
TKC என இலக்கிய வட்டாரங்களில் அறியப்பட்ட இலக்கிய விமர்சகரான TK சிவசங்கரன் செவ்வாய்க்கிழமை இரவு திருநெல்வேலியில் காலமானார். அவருக்கு வயது 89. 1925 March 30 திருநெல்வேலியில் பிறந்த சிவசங்கரன் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இருந்து உடல் நலக்குறைவால் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நுரையீரல் நோய்க்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து திருநெல்வேலியில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 10:30 அளவில் அவர் காலமானார். 1945 1964 வரை வங்கி ஊழியராக பணியாற்றிய அவர் பிறகு சோவியத் கலாச்சார மையத்தில் பணியாற்றி பின் ஓய்வு பெற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இலக்கிய இதழான தாமரையின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். முற்போக்கு கொள்கைகளை சார்ந்து தனது இலக்கிய செயல்பாடுகளை TKC மேற்கொண்டிருந்தார். இளம் எழுத்தாளர்களுக்கு அவர்களது படைப்புகள் பற்றி தொடர்ந்தும் கடிதங்கள் எழுதி அவர் ஊக்குவித்து வந்தார். பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் குறித்த விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து வந்தார். கதை, கவிதை, நாடகம், இலக்கிய விமர்சனம், திறனாய்வு என பல தளங்களில் செயல்பட்ட TKC-யின் விமர்சனங்கள், மதிப்புரைகள், பேட்டிகள் என்ற நூலுக்கு 2000 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது.
சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வரும் பலகணியில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா மற்றும் இந்தியா கட்டும் சர்ச்சைக்குரிய அணைகள் குறித்த பெட்டகம் ஆங்கிலம் மூலம் நவீன் கட்கா, தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
இமயமலை பிராந்தியத்தில்
அதிகாரத்தை செலுத்துவதற்காக பல தசாப்தங்களாக சீனாவும் இந்தியாவும் முயற்சித்து வருகின்றன. இதற்காக 1962 இரு நாடுகளும் எல்லை தொடர்பான போரில் கூட ஈடுபட்டனர். இப்போது இந்த இரு நாடுகளுமே பிரம்மபுத்திரா நதி தொடர்பான முரண்பட்ட நிலைப்பாடை எடுத்திருக்கின்றன. திபெத் பகுதியில் பாயும் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்காக ஏராளமான அணைகளை கட்ட சீனா திட்டமிடுகின்றது. சீனாவின் இந்த செயலால் இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி பாயும் மாநிலங்களில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் வெள்ளம், வறட்சி போன்றவற்றால் தாங்கள் பாதிக்கப்படலாம் என்று கருதுகின்றனர். பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு குறுக்காக அணைகளை கட்டி அங்கிருந்து மின்சாரம் எடுக்கவும் சீனா திட்டமிடுவதாக கூறப்படுவதால் இந்திய புறத்தில் இருப்பவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். அசாமில் இருக்கும் மீனவர்கள் வசிக்கும் சின்னஞ்சிறிய கிராமம் இது. ஏற்கனவே ஆற்றுல வந்து தண்ணி ரொம்ப குறைவாக தான் வருது, ரொம்ப கம்மியாக தான் மீன்கள்லாம் கிடைக்குது. இந்த நிலையில் வந்து நதிக்கு குறுக்க அணைகள்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கட்டினா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும், நாங்கள் கஞ்சி குடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவோம் என்று கூறுகின்றார் இந்த மீனவர். இவர் பெயர் ஹேமகாந்தா தாஸ். ஹேமகாந்தா தாஸ் ஏற்கனவே தன்னுடைய கிராமத்தின் பெரும்பகுதி பிரம்மபுத்திரா நதியால் அடித்து செல்லப்பட்டு விட்டதாகவும், இப்போது பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே மாபெரும் அணைகள் கட்டப்படும் என்ற செய்தியானது தங்களுக்கு மேலும் கலக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றார். பிரம்மபுத்திரா நதியை திபெத்தில் யார்லுங் ஜபாங்கோ என்று கூறுகின்றனர். இங்கே நதிக்கு குறுக்கே ஏராளமான அணைகளை கட்டும் பணியை சீனா ஆரம்பித்து விட்டது. அணையை கட்டி அதிலிருந்து மின்சாரம் எடுப்பதுதான் திட்டம். ஆனால் மின்சாரம் எடுப்பது பற்றி சீனா எதுவும் சொல்வதில்லை. திபெத்திலிருந்து இந்தியாவுக்குள் பாய்கின்றது பிரம்மபுத்திரா. இந்தியாவும் அதனுடைய அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே அணைகளை கட்ட திட்டமிடுவதாக கூறப்படுகின்றது. இந்த பிரச்சனையானது அசாமில் அரசியலாக உருவெடுத்துள்ளது. தலைநகர் குவஹாத்தியின் சுவர்களில் சீனாவுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது குறித்து கூறுகின்றார் முன்பு செய்தியாளராக இருந்து தற்போது சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கும் முபீனா அக்தர்.
This is the first time I have seen it. Earlier there were a little when
இப்போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வீதிகளுக்கு வந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். முன்னர் இந்த பிரச்சனை பற்றி பலருக்கு தெரியவில்லை. இப்போதுதான் பலருக்கு இந்த பிரச்சனை பற்றி தெரிய ஆரம்பித்திருக்கின்றது, அது வீதிக்கு வந்திருக்கின்றது. நான் பிரம்மபுத்திரா நதி 18 பார்த்து வருகின்றேன். அதில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருகின்றன. இப்படியே சென்றால் எதிர்காலத்தில் நதி என்னவாகும் என்று கூற முடியாது என்றார் அவர். இதனிடையே சீனாவின் செயல்களை பார்த்து பயப்பட தேவையில்லை என்றும், இந்தியாவானது பொதுமக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே நதியின் குறுக்கே அணைகளை கட்டும் என்று இந்தியாவின் வடகிழக்கு மாநில விவகாரங்கள் அமைச்சர் பவன் சிங் கட்வோர் கூறுகின்றார்.
தீஸ் ஆர் த அன்பவுண்டட் பெனிக் சம் பீப்புள் ஆர் கிரியேட்டிங்.
தேவையில்லாத பதட்டத்தை மக்களிடையே உருவாக்கி வருகின்றனர். சீன தரப்பினரிடையே பேசினோம், அவர்கள் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். எந்த அரசும் மக்களின் விருப்பங்களுக்கு மாறாக செயல்படாது. இவ்வாறு கூறிய அமைச்சர், மின்சார தேவைக்காக அணைகள் கட்டப்படுவதாகவும் அவை நாட்டின் ஒட்டுமொத்த நன்மைக்கே சாதகமாக இருக்கும் என்றும் கூறினார். இந்திய அரசு அணைகள் கட்டுவது தொடர்பில் தொடர்ந்து முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. இருந்தபோதிலும் தேர்தல்கள் முடிந்து புதியதாக பொறுப்பேற்க உள்ள அரசுக்கு அணைகள் கட்டுவது என்பது சவாலாகவே இருக்கும். அணைகள் நன்மைக்கே என்று அவர்கள் வர்த்தகர்கள், மீனவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று அனைவரையும் நம்ப வைத்து சமாதானம் செய்ய வேண்டும். பிரம்மபுத்திரா நதி ஓரத்தில் வசித்து மீன் பிடிப்பவர்கள் மட்டுமின்றி தேயிலை தோட்டத்தை வைத்திருப்பவர்கள் கூட அணைகளால் பாதிக்கப்படுவோம் என்று கூறுகின்றனர். அசாமில் இருக்கும் மிக பெரிய தேயிலை தோட்டம் ஒன்றை நிர்வாகம் செய்து வருபவர் தான் சஞ்சய் குஹா.
முன்பு
ஒரு காலத்தில் பிரம்மபுத்திரா நதி ஊடாக தேயிலையை நாங்கள் பிரிட்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த அளவுக்கு பிரம்மபுத்திரா மிகவும் சௌகரியமாக இருந்தது. ஆனால் இப்போது பிரம்மபுத்திராவில் திடீர் திடீரென வெள்ளம் ஏற்படுகின்றது. இதில் கிட்டத்தட்ட 500 நிலப்பரப்புக்கு தேயிலை தோட்டம் நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. துலால் கோஸ்வாமி பிரம்மபுத்திரா நதியை பற்றி கடந்த 40 மேலாக ஆராய்ந்து வருகின்றார். மெகா டேம்ஸ் எனப்படும் மாபெரும் அணைகளை நதியின் குறுக்கே கட்டுவதால் ஆண்டாண்டு காலமாக மனிதனுக்கும் நதிக்கும் இடையேயான ஆழமான உறவு பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறுகின்றார். பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே அணைகள் கட்டுவது என்பது சர்ச்சையான விஷயமாகவே இருக்கின்றது. இதில் சுற்றுச்சூழல், எதிர்கால தேவைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது.
பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா மற்றும் இந்தியா கட்டும் சர்ச்சைக்குரிய அணைகள் குறித்த பெட்டகம் ஆங்கிலம் மூலம் நவீன் கிட்கா, தமிழில் வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.